குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13-19 முடியும். இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் புவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போராவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை செய்தியினுடைய இனிமையான நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். இந்த இறை செய்திகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்பதற்கு மகிழ்ச்சியோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதோ இந்த திருப்பள்ளியிலே மட்டுமல்ல, எங்கெல்லாம் இறை செய்தி உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ அல்லது இறை வார்த்தையை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்பொழுது நாம் இந்த இறை வார்த்தையையும் இறை சிந்தனைகளையும் மகிழ்ச்சியோடு உட்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைங்க சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரியவங்க வந்து நிறைய கரெக்ஷன் கொடுப்போம். இப்படி தான் நீ சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும். சில பிள்ளைங்க கையை ஊனிக்கிட்டு சாப்பிடுவாங்க, சில பிள்ளைங்க சாஞ்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க, சில பிள்ளைங்க ரெண்டு கையும் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நிறைய கரெக்ஷன் நம்ம சாப்பிடும்போது. அதில் ஒரு கரெக்ஷன் என்னென்னா, பிள்ளைங்க வந்து அந்த மகிழ்ச்சியாக உணவை சாப்பிடணும். மகிழ்ச்சியாக சாப்பிடாமல் ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிக்கிட்டு அவங்க சாப்பிட்றாங்கன்னா அப்பா அம்மா என்ன செய்வாங்க? வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கான உணவாக இருக்கிற இந்த வார்த்தையை சலித்து கொண்டு சாப்பிட்டால் அது உடம்பில் ஒட்டாது உணவு. அதே போல் இது ஆத்மாவிலையும் ஒட்டாது. இது சலித்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை, மாறாக ஆண்டவருடைய அந்த அன்பாலே நம்ம இணைந்து செயல்பட வேண்டிய, ஆண்டவருடைய அன்போடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். என் அன்பு இறை சமூகமே, இன்றைக்கு முதல் வாசகம், 2 நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், சீடர்களை ஆண்டவர் அழைக்கிறாரு, அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் நம்ம வைத்து கொள்வோம். இன்னொரு புறம் முதல் வாசகத்திற்கு வருகிற போது, இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது என்று எழுதப்பட்டிருக்கிறார். இங்கே பாருங்க, உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளத்தை உணர்த்துகிற ஒரு காரியம். இந்த உடன்படிக்கையை பற்றி நம்ம சற்று சிந்திக்க போகிறோம். இந்த நாளில் நிறைய பேருக்கு இந்த உடன்படிக்கைனா என்னன்னு தெரியாது. தெரியும், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உடன்படிக்கையினுடைய ஆழத்தை பற்றி நம்ம அறியறதுக்கு சில நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் உடன்படிக்கையை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா? இன்றைக்கி வாசகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு சில அற்புதமான காரியத்தை நம்ம உணவாய் உட்கொள்ள போகிறோம். மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை உட்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறோம். ஆகவே இந்த பிள்ளைகள் நம்ம மகிழ்ச்சியோடு சாப்பிட்றதுக்கு, வார்த்தையை உண்பதற்கு ஆவலாய் நம்ம காத்திருக்கணும். அன்பு பிள்ளைகள், நாம் இந்த உடன்படிக்கை, அங்கே இதில் எபிரேய மொழியில் இது பெரித்துன்னு சொல்லுவாங்க. பெரித்து, பெரித்துனா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அளவீடாக, ஒரு ஒரு அடிப்படை சொல்லாடலாக எபிரேய அந்த மொழி நம்மளுடைய விவிலியத்தில், பழைய ஏற்பாட்டு எபிரேயத்தில் எழுதப்பட்டது. அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து பல இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம தமிழில் இருந்து நம்ம ஆய்வு செய்வோம். ஏன்னா நம்ம எபிரேய மொழியினுடைய ஆய்வுக்குள்ளே போனால் உங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற பைபிளிலேருந்து ஒரு சிறிய ஒரு ஆய்வை நம்ம மேற்கொள்கிறோம். பாருங்கள், இதில் முன்மொழியாக இவங்க இதான் கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை. அப்போ முந்தைய உடன்படிக்கையை விட இது சிறந்ததுன்னா, முந்தைய உடன்படிக்கை ஒன்று இருந்தது, அந்த உடன்படிக்கையை விட இந்த உடன்படிக்கை வந்து இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக வைத்திருக்கிற உடன்படிக்கை. இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாடி ஒரு உடன்படிக்கை இருந்தது, இயேசு இருக்கிறப்போ ஒரு உடன்படிக்கை இருக்குது. இந்த ரெண்டு உடன்படிக்கையும் நம்ம இப்போ அலசி பார்க்க போகிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம். இப்போ உடன்படிக்கை என்ன இருக்குது? இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்களே சொல்லுகிறோம், நம்ம எல்லாம் உடன்படிக்கை நீங்கள் செய்திருக்கிறீங்க, நாங்களும் செய்திருக்கிறோம். இப்போ நான் குருத்துவ உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆயர் அவர்கள் எங்களுக்கு முன்னாடி முழங்கால் போட வச்சு எங்களை கேட்பாங்க, கையை பிடிச்சு, எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீங்கள் வந்து கீழ்ப்படிதில் உள்ள நல்ல ஒரு குருவாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கேட்பாங்க. அப்போ அந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுக்குறோம். அது மாதிரி நீங்கள் உங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் நீங்கள் கைப்பிடிச்சி வாக்குறுதி கொடுத்தீங்க. இந்த வாக்குறுதி என்னுடைய ஃபார்மேட்டோட பேர் என்னென்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை இது உலகத்தில் நடக்குதான்னா உலகத்துலேயும் நடக்குது. ஒருத்தர் நிலம் வாங்குறாரு, ஒருத்தர் நிலத்தை விற்கிறாரு, அங்கே என்ன நடக்குது? கான்ட்ராக்ட் நடக்குது. அதை தான் உடன்படிக்கைன்னு விவிலியம் சொல்கிறது. அப்போ இந்த உடன்படிக்கையினுடைய அழுத்தம் இந்த விவிலியத்தினுடைய பின்னணியில் நம்ம பார்க்குறோம். இந்த உடன்படிக்கையினுடைய முதல் வார்த்தை எங்கே வந்திருக்குன்னு பைபிளில் நீங்கள் தேடினீங்கன்னாக்க, தொடக்க நூல் 6:18 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது ஆண்டவர் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் அப்படின்னு இருக்குது. அப்போ நோவாகிட்ட வந்து கடவுள் என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கையை செய்தார் அப்படின்னு. உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன், உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பிழைக்கு செல். பார்த்தீங்களா? அப்போது என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன்னுடன் அப்படின்னு. அதான் முதல்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, உடன்படிக்கைங்கிற வார்த்தை, கவனன்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தைக்கு இந்த இங்கே தான் முதல் உடன்படிக்கை செய்யப்பட்டதான்னா, நம்முடைய வெளிப்பாட்டின்படி கடவுள் வந்து வெளிப்படுத்தினபடியாக ஒரு உடன்படிக்கையே நம்ம பார்க்குற அடையாளம் இது. இந்த உடன்படிக்கைங்கிற அடையாளம் இல்லாமலேயே அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். எங்கன்னா, ஆதாம் ஏவாளோட. ஆதாம் ஏவாளை படைத்த உடனே முதல் உடன்படிக்கை அவங்களோட செய்யப்பட்டது. என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் நீ சாப்பிடலாம், இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு கடவுள் என்ன செய்தார்? அவர்களோட ஒரு சொல்லாத ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார், வெளிப்படுத்தப்படாத ஒரு உடன்படிக்கை. அப்போ என்ன நடந்தது? அந்த உடன்படிக்கை அவங்க மீறுறாங்க, அதை நம்ம உரமாக வச்சுருவோம். இப்போ இந்த விவிலியத்தில் அடுத்த உடன்படிக்கைன்னு அடையாளம் எங்கே இருக்குதுன்னு தேடினோம்னா, தொடக்க நூல் 6:18 சொல்லப்பட்டிருக்கிற அந்த நோவாவோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. அது பார்த்தீங்கன்னாக்க, இரண்டாவது உடன்படிக்கையை பார்க்குறோம். அந்த உடன்படிக்கையினுடைய அடுத்த கட்டமான ஸ்டேஜ் இது. ஒவ்வொரு ஸ்டேஜாக கடவுள் என்ன செய்கிறார்? இந்த உடன்படிக்கைங்கிற காரியத்தை உயர்த்திக்கிட்டே போகிறார். நம்ம அடிக்கடி நான் சொல்வதுண்டு, கடவுள் எடுத்த உடனே நம்மக்கிட்ட 100% எதிர்பார்க்கல. அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வழி வழியாக அவர் என்ன செய்கிறாரு? தன் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே போகிறார். அப்படி தான் இந்த உடன்படிக்கைங்கிற ஒரு கான்செப்டையும் கடவுள் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறார். அதை வந்து அவர் என்ன செய்கிறார்? விரிவாக்கம் செய்கிறார். அதனுடைய ஆழத்தில் இருந்து தான் இப்போ நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடக்க நூல் 9:10 நம்ம பார்க்குறோம். பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும், மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். முதல்ல பாருங்க, உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன், நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்ய போத செய்வேன். இது வந்து ஒரு செய்கிறேன்னு சொல்லலை, செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை ஒரு தனி மனுஷர் நோவாவோடு மட்டுமே செய்யப்பட்டதாக இங்கே சொல்லப்படலை. 9வது அதிகாரம் 10வது இறைவசனம் தொடக்க நூல் ஜெனசிஸில் நம்ம பார்க்குறோம், பேழையிலிருந்து வெளிவந்து உங்களுடன் இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும், மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். இங்கே வந்து நான் உடன்படிக்கை செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லலை, நிலைநாட்டுகிறேன். இஸ் இம்ப்ளாண்டிங். யாரோட? நோவாவோடு மட்டுமல்ல, பேழையிலிருந்து வெளியே வரக்கூடிய அத்தனை உயிர்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயற்கையோடையும் மனிதர்களோடையும் நோவாவோடு அவருடைய குடும்பத்தாரோடு அவர் உடன்படிக்கையை, ஒரு ஒருமித்த உடன்படிக்கையை வைக்கிறார். இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு ஒன்றுபட்ட உடன்படிக்கை. பாருங்கள், இதில் நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும். 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் அப்படின்னு 9லையும் 10லையும் சொல்லிட்டு 11ல் சொல்கிறாரு, உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன், சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது, மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. பாருங்கள், இந்த உடன்படிக்கையில் என்ன ஒரு சரத்து உள்ளே இருக்குதுன்னா, ஒரு இரக்கத்தின் உடன்படிக்கை. கடவுள் கோபத்தில் விதவ செஞ்சிட்டாரு, ஆனால் என்ன செய்கிறாரு, மீண்டும் அந்த உடன்படிக்கையை அவர் வைத்து இந்த உடன்படிக்கையில் தனக்கு தானே ஒரு செயின் போட்டுக்கிறார். ஒரு அன்பால் கட்டப்பட்ட ஒரு சூழலை அமைச்சு கொள்கிறார். இனிமேல் இந்த மனுஷ மக்களை நான் என்ன செய்யப்படாது, அழிக்கக்கூடாதுங்கிற அந்த உடன்படிக்கையை அவர் மனுஷன்கிட்ட சொன்னாலும் அந்த உடன்படிக்கை தனக்கு தானே அவர் போட்டுக்கொள்கிற உடன்படிக்கை போல் இருக்கிறார். இனிமேல் நான் செய்ய மாட்டேன். பாருங்கள், மனுஷன் எவ்வளோ ஒரு பலவீனன். கடவுளுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாத ஒரு பாத்திரம் பாருங்களேன், அப்படி ஒன்றுமில்லாத பாத்திரம்டா, நம்ம அழிச்சிட்டோம், போ தொலடா போடா, மீதி இருக்கிறவனை வச்சு நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு கடவுள் அந்த இடத்துல இருமா போட்டு சிந்திக்கலை. பாருங்களா, கடவுள் எவ்வளவு தாழ்ச்சியோடு அந்த உடன்படிக்கையில் தன்னுடைய அந்த தவறை உணர்ந்தவராக, கடவுள் தவறு செய்கிறார்னு உடனே அந்த என்னுடைய வார்த்தையை வச்சு பிடிக்கக்கூடாது, அவர் ஒரு செய்த காரியம் சரிதான், ஆனால் அந்த செய்த காரியம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, மக்கள் அழிந்து போகிறத பார்த்து அவர் மனம் இறங்குகிறார். தவறுன்னு சொல்ல முடியாது, மனம் இறங்கிய தேவன் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல இன்னொரு உடன்படிக்கையை செய்து அந்த மக்களை இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறார். அவருடைய இரக்கத்தினுடைய எல்லையை விரிவாக்குவதை நம்ம பார்க்குறோம் இந்த உடன்படிக்கையின் வழியாக. அடுத்த ஒரு உடன்படிக்கை தொடக்க நூல் 17வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் அடுத்த ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன், இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். இது ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். பாருங்கள், இது நோவாவ காலத்தில் ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம் எப்படி இருந்தது, ஆபிரகாம் தெரிந்தெடுக்கப்பட்ட மீட்பு திட்டத்திற்கான ஒரு அச்சாரம். ஆபிரகாமிலிருந்து தான் நம்மளுடைய அந்த கால்குலேஷன், மீட்பு திட்டத்திற்கான கால்குலேஷனை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ இந்த ஆபிரகாமினுடைய அந்த காலத்தில் ஒரு உடன்படிக்கை. இப்போ இந்த உடன்படிக்கை எப்படி வருது பாருங்க, முன்னாடி இருந்த உடன்படிக்கை மாதிரி ஏதோ இரக்கத்தினும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கொள்வதான உடன்படிக்கை இல்லை. அடுத்த உடன்படிக்கை நீ என்ன செய்யணும் பார்த்தீங்களா, நம்மையும் இந்த உடன்படிக்கையில் இணைக்கிற அடையாளமாக இந்த உடன்படிக்கை அமைந்திருக்கிறத பாருங்க, உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன், இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நான் கடவுளாக இருப்பேன், நீ என்ன செய்யணும். 17:9 பாருங்கள், மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நான் கடவுள்னா என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது, வேறு தெய்வத்தை நாடக்கூடாது. இதுதான் இம்ப்ளிகேஷன், இம்ப்ளைடு, ஒரு கட்டளை வந்து உள்ளக்க வைக்கப்பட்ட உடன்படிக்கையாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த உடன்படிக்கையினுடைய அந்த கிராஜுவல் குரோத்தை பாருங்களேன். ஆதாம் ஏவாள்கிட்ட உடன்படிக்கைன்னே சொல்லலை, நோவா காலத்தில் ஒரு உடன்படிக்கையை செய்வேன்னு சொல்லி அப்புறம் அதை செய்கிறாரு. அது உலக முழுமைக்குமான ஒரு உடன்படிக்கையாக வைக்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட வரும்போது அந்த உடன்படிக்கையில் ஒரு ஹூக் வச்சுட்டாரு, ஒரு கொக்கி போட்டுட்டாரு. நான் மட்டும் உடன்படிக்கை செய்கிறதில்ல, நீயும் எனக்கு என்ன செய்யணும், உடன்படிக்கையோட இணைந்திருக்கணும். ஏன்னா உடன்படிக்கைனா ரெண்டு பேர் செய்கிறது தான் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னால் ஒருத்தர் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல, இன்னொருத்தரோட சேர்ந்து செய்கிறது. நான் உனக்கு இதை தருவேன், நீ எனக்கு இதை தரணும், இதுதான் கான்ட்ராக்ட், இதான் உடன்படிக்கை. அப்போ கடவுள் என்ன செய்கிறார், அந்த உடன்படிக்கையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுறார். மெதுவாக சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விடுறார். இன்றைக்கி குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஊட்டி விடுவோம் குழந்தை பிள்ளைகளுக்கு. அப்போ கடவுள் என்ன செய்கிறார், நமக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ளத்தில் என்ன செய்கிறாரு, பதிய வைக்கிறார். பாருங்கள் அடுத்த உடன்படிக்கையினுடைய ஒரு தளத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, தொடக்க நூல் 17:11 பார்க்குறோம். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார் பாருங்க, உடல் சார்ந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். அவர் உருவமில்லாதவராக இருந்தாலும் அவருக்கு உருவத்தை கடந்த ஒரு அபிஷேகம் உண்டு. ஆனால் நமக்கு உருவம்தான் அபிஷேகம், நமக்கு உருவம்தான் நமக்கு எல்லாமே. அப்போ அந்த உருவத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த உடலை கொடுத்தவர் அந்த உடலிலிருந்து ஒரு அடையாளத்தை நமக்காக வைக்கும்படியாக அந்த உடலினுடைய அடையாளத்தில் அவர் என்ன செய்கிறார், இணைப்பை வைக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ உடல் அவரோடு இணைந்திருக்கிறது என்பதற்கு இந்த உடன்படிக்கை அடையாளம். நீ விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், அது அடையாளமாக இருக்கும். தலைமுறையை வந்து அடுத்தது தலைமுறை கடந்து செல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக அதை உயர்த்தினார். தொடக்க நூல் 17:21 சாராவுக்கு வந்து ஒரு மகன் வாக்களிக்கப்படுறார். அப்போ அவங்க ஒரு குழந்தை இல்லையே, இஸ்மாயில் தான் என்னுடைய பிள்ளையாக இருக்க போகிறான், அடிமையினுடைய மகன் அப்படின்லாம் ஆபிரகாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது கடவுள் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, வானத்தை பாரு, பூமியை பாரு, மணலை பாரு, அதை போல் உன் இனத்தை உயர்த்துவேன், விண்மீன்களைப் போல் பெருக செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் வரக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கை நிலைநாட்டுவேன் என்றார். இப்போ நான் ஒன்றுகிட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறேன்னு அதை சாரா கொடுக்க போகிற மகனாகிய ஈசாக்கிடம் நான் என்ன செய்வேன், நிலைநாட்டுவேன். அப்போ நான் இந்த உடன்படிக்கை அப்படியே உன்னோட மடிஞ்சு போகிறதில்லப்பா, இது ட்ராவல் பண்ண போதுப்பா இந்த உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கைன்னு நான் சொல்கிறது இட் இஸ் நாட் ஃபார் த ஒன் பர்சன், ஒரு குடும்பத்தை சார்ந்ததல்ல, ஒரு மனிதனை தனி மனிதனை சார்ந்ததல்ல, ஒரு இனத்திற்கான திட்டம் அது, ஒரு பெரிய ஒரு மீட்புக்கான திட்டம். அதனால் இது என்ன செய்யும், ட்ராவல் பண்ணும் இந்த உடன்படிக்கை அப்படின்னு ஈசாக்கிட்ட நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள் அடுத்ததில் அதை பார்க்குறோம். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிராமை விட்டு சென்றார். புதிய உடன்படிக்கைக்கான ஒரு விபரத்தை நம்ம பார்க்குறோம். இப்படியே நமக்கு அந்த உடன்படிக்கை வந்து எண்ணம் திட்டம் மாறி 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 எல்லாத்தையும் சொன்னால் நேரம் ஆகிடு இல்லையா, அதனால் நான் அப்படியே ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் இறைவாக்கினருடைய நூல்களுக்குள்ளே போகிறோம். அங்கேயும் அவங்க வந்து என்ன செய்தாங்க, அந்த உடன்படிக்கையை குறித்து அவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்க. உடன்படிக்கையை நீங்கள் மீறுறீங்க, எது உடன்படிக்கை, இசையா புத்தகத்திலலாம் நம்ம பார்க்குற 1வது அதிகாரத்திலேயே கடவுள் அழகாக சொல்லுவார், நீ எனக்கு கோயிலுக்கு வரும்போது காணிக்கையை கொண்டு வர, வீணாக ஏன் கொண்டு வர, எதுக்கு தூபத்தை நீ போடுற, எனக்கு அது அருவறுப்பை தருது, அது நாத்தத்தை கொடுக்குது அப்படிலாம் சொல்லிட்டு, எது உண்மையான நோன்பு, எது உண்மையான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த மக்களை நெறிப்படுத்த ஆரம்பிக்கிறார். உடன்படிக்கை அப்படின்னா சும்மா பெயரளவில் இல்லை, அது வெறு ஆழமான ஒரு புரிதல்லையும் ஆழமாக செயல்படுவதிலையும் இருக்குது அப்படின்னு காட்டுறார். அதில் பாருங்கள் எரேமியா வந்து ஒரு புதிய ஐடியாவாக வைக்கிறார். 31:31 இதோ நாள்கள் வருகின்றன, நாள்கள் வருகின்றன, ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறார் எரேமியா. அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நியூ கவனன்ட், நியூ கவனன்ட். அப்போ அந்த புதிய உடன்படிக்கைங்கிற கான்செப்டை எரேமியா உள்ள வைக்கிறார், எரேமியா வழியாக கடவுள் கொடுக்கிறார். அப்போது இந்த இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும், இப்போ இயேசுவை சொல்லும் போது யூதாவின் சிங்கம், யூதாவின் குல கொழுந்து அப்படிலாம் நம்ம யூதாவினுடைய அந்த மரபில் இருக்கிறாருன்னு வராருன்னு சொல்லி இயேசுக்கு சொல்லுவோம் இல்லையா, அவர் இஸ்ரேலினுடைய ஒளியாக இருக்கிறாருன்னு நம்ம சொல். அப்போ இஸ்ரேலின் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் வரப்போகிற ஒரு அடையாளம் இருக்குது, அதுதான் உடன்படிக்கையினுடைய உச்சம். அந்த புதிய உடன்படிக்கை நான் உனக்கு தரப்போகிறேன். இப்போ நீ பார்க்குற உடன்படிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வளர்ந்ததுப்பா, இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு உடன்படிக்கை இருக்குது, வெயிட் ஃபார் தட் அப்படின்னு முன்கூட்டியே அறிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கும், எசேக்கியேலும் புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத தன்னுடைய எழுத்துக்களில் தன்னுடைய அந்த வெளிப்பாட்டில் வைக்கிறார். சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன். என்ன மாதிரி உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை நிறைய இருக்குது, நம்ம அதை மட்டும் சொல்கிறேன். எசேக்கியேல் 37:26 நம்ம பார்க்குறோம், நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன், அது என்றென்றும் அவர்களுடன் நிலைத்திருக்கும். பார்த்தீங்களா? அப்போது இந்த உடன்படிக்கையினுடைய நியூஆன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்க போகிறது? அப்போது அந்த உடன்படிக்கையினுடைய ஆழம் மிகப்பெரியது. அதை நிறைய இடத்துல இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார். அப்போது இப்படியே நம்ம இறைவாக்கினுடைய காலத்தை கடந்து வருகிற போது, அதுக்கு அப்புறம் இறைவாக்கினர்கள் காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்பை நம்ம பார்க்குறோம். அப்புறம் மீண்டும் புத்தெழுச்சி பெற்று இந்த இஸ்ரா நெகேமியா காலத்திலலாம் மீண்டும் ஆலயம் கட்டப்படுகிறது, மீண்டும் அந்த ஒரு புத்தெழுச்சியை பார்க்குறோம். ஆனால் இறைவாக்கினர்கள் அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்குற ஒரே ஒரு வெளிப்பாடு யாருன்னா திருமுழுக்கு யோவான். அவர் இறங்கி வந்து போதிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அங்கே தான் ஒரு முழுமையான ஒரு வெளிப்பாட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பெரிய இருள் சூழ்ந்த ஒரு சூழலிலிருந்து ஒரு ஒளியாக, அதான் விண்ணிலிருந்து விடியல் உங்களை தேடி வந்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த கேப்பை வந்து சுட்டி காட்டுவதாக இருக்குது. இறைவாக்கினுடைய காலத்துக்கு பிறகு ஒரு இருள் சூழ்ந்த நிலை, ஒரு மந்தகரமான நிலை, அந்த நிலையிலிருந்து தான் இயேசுங்கிற ஒரு ஒளி உதித்து வருகிறது. அப்போ இயேசு யார்? இந்த உடன்படிக்கையினுடைய இணைப்பாளர். அதுதான் மாற்கு நற்செய்தி, எல்லா நற்செய்தியாளரும் சொல்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம், மாற்கு நற்செய்தி 14:24 அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் என்ன சொல்கிறாரு, இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். பார்த்தீங்களா, முன்னாடியெல்லாம் நம்ம அனைவருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்துச்சு. இது அனைவருக்காக, அனைவருன்னா எல்லாரையும், ஆண்டவர் திட்டத்தின்படி வாழ்கிறவன் வாழாதவன் எல்லாருக்கும் இந்த இதில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால தான் இந்த புதிய மொழிபெயர்ப்பில் பலருக்காக எழுதியிருக்காங்க. இந்த பலருக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யார் அந்த பலர்? இறைவார்த்தை ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து செயல்படுத்துகிற பலர். நீங்கள் அதில் ஒரு வெளியில் நிற்கக்கூடிய சிலராக இருந்தீங்கன்னா இதில் வர முடியாது. அனைவருன்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை நீங்கள் எல்லாத்துக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடலாம் இல்லையா. அதனால் இந்த வார்த்தையில் ஆண்டவர் மாற்றி விட்டுட்டார், பலருக்காக. அப்போ இந்த வார்த்தையை சொல்லுது பாருங்கள், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், உடன்படிக்கையின் இரத்தம். அப்போது ரத்தம் அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்தில் 9:22 பார்க்குறோம் பாருங்களேன், இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை, எல்லாமே இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறது. அப்போ உடன்படிக்கை செய்து கொள்றதுக்கு அடிப்படையாக என்ன அவங்க வச்சுருந்தாங்கன்னா, ரத்தம். நீங்கள் நம்ம பார்க்கலாம், மோசே கூட பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மீது தெளிப்பார், மக்கள் மீது தெளிப்பார். அப்போ இந்த ரத்தம் எதற்கு இணைப்பாளராக இருக்குது? இந்த ஆட்டினுடைய ரத்தம் ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு அடையாளமாக இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அந்த ரத்தத்தை தான் இயேசு சுவாமி மாத்துறார், தந்தையாகிய கடவுள் மாற்றி விலை மதிப்பில்லாத இயேசுவின் ரத்தத்தை நம் மீது தெளித்து, பலிபீடமாக இருக்கிற கடவுளுடைய அந்த இல்லத்தின் மீதும் தெளித்து, நம்மை இணைத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதுதான் எரேமியாவில் சொல்லப்பட்ட புதிய உடன்படிக்கை, எசேக்கியேலில் வெளிப்படுத்தப்பட்ட சமாதானத்தின் உடன்படிக்கை, அமைதியின் உடன்படிக்கை. இப்படிப்பட்ட அந்த ஆழத்தை எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கையில் பார்க்குறோம். நண்பு பிள்ளைகளே, ரோமையர் 11:27 இயேசு சாமி திட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு போன பிற்பாடு இந்த உடன்படிக்கையை குறித்து அவங்க பழைய ஏற்பாட்டிலெல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. ஆண்டவர் இயேசு அதை சொன்னார், எமாவுஸ் போயிட்டுருக்கிறப்போ சீடர்கள் ரெண்டு பேரும் கலங்கிட்டு வராங்க. அப்போ வந்து இயேசு கூடவே வந்துட்டு சொல்வார், யாப்பா பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினு உள்ள என்னப்பா எழுதியிருக்குது, அதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லியிருக்குது இல்லைப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இயேசு சாமி இறந்து போயிடலப்பா, அவர் உயிர் தெழுந்துட்டாருப்பா, நீங்கள் இதை நம்பணும்ப்பா அப்படின்னு இயேசுவே தன்னுடைய அந்த உடன்படிக்கையினுடைய வரலாறுகளெல்லாம் அவர் சொல்ல 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 அவர்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளியது, அவங்க உள்ளம் மகிழ்ந்து கிடந்தது. அதை தான் அவங்க அப்பத்தை பிட்ட பொழுது என்ன நடக்குது, அவர்கள் கண்கள் திறந்தது, இயேசு சாமி காணாமல் போயிட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் நம்மிடத்திலே வேதத்தை விளக்கிய பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பற்றி எரியவில்லையா. பாருங்க, சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரல, அவங்க பற்றி எரியுது அப்படின்னு என்ன அர்த்தம், கன்சியூம் சம்திங், அதாவது தங்களிடத்திலே போடப்படுகிற எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற அந்த மாற்றத்திற்கான ஒரு நெருப்பு அது. அதுதான் தூய ஆவியானவருடைய ஃபயர்னு நம்ம சொல்கிறோம். எல்லா ஃபயரும் நல்லதில்லை இல்லையா. ஆவியானவருடைய நெருப்பு அது நம்மை பற்றி எரிய செய்யும். நம்ம வந்து யாரோட எங்கே இணைஞ்சிருக்கிறோமோ அவர்களையும் அது பற்றி எரிய வைக்கும். அப்போ பாருங்கள், இந்த உடன்படிக்கையினுடைய ஆழம் எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்போ இயேசு சாமி என்னத்தை விளக்கி சொன்னார்னா, உடன்படிக்கையினுடைய ஆழத்தை விளக்கினார். அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. ரோமையர் 11:27 சீயோனிலிருந்து அவர் மீட்பராக வருவார், யாக்கோபில் தீயது அனைத்தையும் போக்கிடுவார், நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றிவிடுவேன், அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா. இதுதான்ப்பா இயேசு கிறிஸ்து கிட்ட நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக திருத்தூதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளே, எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகத்திலையும் இதற்கான ஆழமான அடையாளங்களை நம்ம பார்க்குறோம். இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதி அளிப்பவராயிருக்கிறார், காப்புறுதி கேரண்டி அளிப்பவராயிருக்கிறார். எபிரேயர் 8:6 சொல்லுது, இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. பார்த்தீங்களா, அப்போ முன்னாடி செய்யப்பட்ட எல்லா உடன்படிக்கையினுடைய கல்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் திருப்பலி ஒரு உயர்ந்த அடையாளமாக நம்மளுடைய திரு அவையில், கத்தோலிக்க திரு அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது, உயர்ந்த அடையாளமாக. அதில் இருக்கக்கூடிய நற்கருணை இருக்குது பாருங்களேன், த யூக்கரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் த சோர்ஸ் அண்ட் சமிட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் அண்ட் சமிட், ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது, அதுதான் ஹைலைட். அப்போன்னா இந்த திருப்பலி அதுக்குள்ளே இருக்கிற அந்த நற்கருணை, இந்த நற்கருணையினுடைய அடையாளம் என்ன, உடன்படிக்கை, அவ்வளோதான். நற்கருணைன்னு சொன்னாலே அதில் இரத்தம், இறை ஆண்டுடைய உடல், இரத்தம், இது ரெண்டுமே என்ன, உடன்படிக்கை. பார்த்தீங்களா, கடவுள் எவ்வளவு பொக்கிஷத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறார் பாருங்களேன். இப்போ எபிரேயர் 8:7 சொல்லுது, முதல் உடன்படிக்கை குறையற்றதாக இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. அப்போ முதல் உடன்படிக்கை குறையுள்ளதாய் மாறியிருந்தது. ஏன் அப்படி இருந்தது, கடவுள் செய்ய விரும்பின காரியத்தை நிறைவாய் செய்ய மனுஷங்களால் முடியல. ஆபிரஹாம் இருக்கட்டும், நோவாவாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அவங்க என்ன செய்தாங்க, எல்லாரும் இழந்து போனாங்க. அவங்க தன்னுடைய பலவீனத்தில் அந்த உடன்படிக்கையை முழுவதுமாய் காப்பாற்ற முடியாமல் போணுச்சு. அப்போ தான் யார் இந்த உடன்படிக்கையை நிறைவாய் காப்பாற்றுவாங்க அப்படின்னு தந்தை யோசித்து, இதோ மனுஷனால் இது முடியவே முடியாது, நாமே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் மகனாக இறங்கி வந்து தன் மகன் மீது எல்லா பொறுப்பையும் வைச்சார். அந்த மகன் தந்தையினுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஆபிரகாம் காலத்திலேயே கடவுள் என்ன செஞ்சிட்டார் பாருங்க, ஆழ்ந்த உறக்கம், உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறேன் வான்னு சொல்லி அவர் பலியில் பலிபீடத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பார். எப்படி அந்த விலங்குகள் எல்லாம் வெட்டி வச்சிருப்பார். ஆண்டவர் வருவார், உடன்படிக்கை செய்யணும் அதுக்காக. ஆனால் மாலை வேளையானதும் இருள் சூழ்ந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து இரண்டு கருவிகள் வருது, ஒன்று எரிகிற சட்டியும் புகையிற சட்டியும் இறங்கி வருது. ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்துருச்சு பாருங்க. அங்கேயே கடவுள் முடிவெடுத்துட்டாரு, இதோ இந்த மகன் தோற்று போயிடுவான், இதோ என்னுடைய பிள்ளை தோத்துடும். ஏன்னா இந்த உடல் சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் தோற்பதற்காக நிறைய தலங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மனித நிலையில் இருந்து இவர்களால் வெற்றி கொள்ள முடியாது. அப்போது ஒருவர், இதையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு ஆற்றலுள்ள ஒருவர் இறங்கி வரணும், அது நானே போனால் தான் நடக்கும் அப்படின்னு கடவுள் அப்போவே தன்னுடைய சிந்தையில் வச்சிட்டாரு. அதனால தான் ஆபிரகாம் விட்டாடா, எங்கே வந்து இல்லைடா, நான் இங்கேருந்து நடப்பேன், ரெண்டு பேரும் நடக்கணும் நடுவில், இந்த பலிபுருகளுக்கு நடுவில், அதான் உடன்படிக்கையின் அடையாளம். ஆட்டையோ மாட்டையோ வெட்டிட்டு ரெண்டு பக்கமாக கூறு போட்டு வச்சுட்டு என்ன செய்வாங்க, உடன்படிக்கை செய்து கொள்கிறவங்க ரெண்டு பக்கம் நடக்கணும், நான் உனக்கு 100 ஆடு தரேன், நான் உனக்கு 100 மூட்டை நெல் தரேன் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு நடக்கணும். இது சாட்சி இருப்பாங்க. சப்போஸ் அவங்க மீறிட்டாங்கன்னா இந்த ஆடு வெட்டப்பட்டதை போல் அவங்களும் வெட்டப்படணும். அதுக்கு தான் இந்த அடையாளம். அதை தான் அபிரஹாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இருள் சூழ்ந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, ஆழ்ந்த உறக்கம். கடவுள் இறங்கி வந்து அக்காட்சியில் தான் ஆபிரகாம் கண்டார், அந்த பலிபொருள்களுக்கு இடையே அந்த எரிகிற சட்டியும் இந்த புகையிற சட்டியும் என்ன செய்து கடந்து போவதை அவர் பார்க்கிறார். அப்போ கடவுள் தன்னுடைய நிலையை இரண்டு பக்கமாக வைத்து அவரே இந்த உடன்படிக்கை நிறைவு செய்ய திட்டம் போட்டுட்டார். பார்த்தீங்களா, த பர்ஃபெக்ஷன். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா, உடன்படிக்கையை நிறைவு செய்ய வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற போது தான் நாமும் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர்கள், அதை நம்ம நிறைவாக்குகிற வல்லமையோடு கடந்து செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை நிறைவேற்றினதுனால தான் தந்தை சொல்லிட்டாரு, மகன் இல்லாமல் எவனும் என்கிட்ட வரக்கூடாது. ஏன் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா, இந்த மகன் வழியாகத்தான், மகன் தான் என்னோட உடன்படிக்கையை நிறைவேற்றினாரு, அதனால் என் மகன் வழியாகத்தான் நான் எல்லாவற்றையும் இந்த பூவுலகத்தில் செயல்படுத்துவேன். அதனால தான் நம்ம எல்லா ஜபத்தையும் மகனாகி இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 13:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கையினுடைய அந்த அழுத்தம் என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால். இயேசு கிறிஸ்துவோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை இனிமே மாறவே மாறாது, இனிமே ஒரு புது உடன்படிக்கை வரவே வராது. எரேமியா சொன்னது போல் இன்னொருத்தர் வந்து சொல்ல முடியுமா, ஆல்பர்ட் சாமி சொல்லவாரா, இல்லை வேறு ஒரு சாமி வந்து புதிய உடன்படிக்கை ஆண்டவர் செய்ய போகிறாருன்னா அது போய். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லிடுச்சு, என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. இதோ அந்த கடவுள் தான் இந்த மகன் வழியாக நமக்கு அமைதி அருள்வதற்காக உடன்படிக்கையிலே நம்மளை எல்லாம் இணைந்திருக்க செய்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளங்கள் பல்வேறு விதமாய் வெளிப்படுகிறது. குடும்பத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு கொடுக்கிற உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கொடுத்தீங்க, அப்போது உங்கள் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து தந்தைக்கு கொடுத்த உடன்படிக்கையினுடைய அந்த அடையாளத்தோடு இணைந்திருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், அந்த உடன்படிக்கையை நீ உடைச்சிட்டு ஓடிடக்கூடாது. நான் ஒரு குருவாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி தான் இந்த வாக்குறுதி உடன்படிக்கையை கொடுத்தேன், அப்போ நான் என்ன செய்யணும், என் இறுதி மூச்சு வரை இந்த உடன்படிக்கையில் நான் நிற்கிற போது நான் இயேசுவினுடைய உடன்படிக்கையை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு தளத்திலும் நாம் வந்து ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தளத்திலும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி தான் நம்ம உள்ளே போகிறோம். ஒருத்தர் ஆசிரியராக ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரு, ஒருத்தரை வங்கி ஊழியராக எழுப்பியிருக்கிறாரு, ஒருத்தர் அரசியல் தலைவராக எழுப்பியிருக்கிறாரு, ஒருத்தரை மருத்துவராக எழுப்பியிருக்கிறாரு. இப்படி சமூகத்தில் பல்வேறு விதமான பணிகளை செய்வதற்கு நம்ம எல்லோருமே உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவருடைய பெயராலே போயிருக்கிறோம். அப்போ நீங்கள் அந்த உடன்படிக்கையை நிறைவு செய்யணும், அதை உடைத்திடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னை இழந்து நிறைவு செய்தாரு, நீங்களும் உங்களை இழந்து நிறைவு செய்யணும். ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் மக்களை கொன்று பணம் சேர்க்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வதந்திகள் வருகிறது, நிறைய உண்மைகள் கூட நம்ம கேட்குறோம், எது உண்மை எது வதந்தி நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு மருத்துவர் வந்து தன்னிடத்தில் வரக்கூடிய அந்த பேஷண்ட்டை வந்து வேண்டுமென்றே சில தீமைகளை உள்ளே வைத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவர்கிட்டேருந்து பணம் பிடுங்குறாங்க அப்படின்னா, இவர் ஒரு கிறிஸ்தவ உடன்படி இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையில் பங்கெடுக்கிற ஒரு மருத்துவராக இருக்க முடியாது. ஒரு ஆசிரியர் அதே போல் எளிய மாணவர்கள் எளிய படிக்க முடியாத துன்பப்படுகிற பிள்ளைகளை கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய நிலையை முன்வைத்து நாம் நல்ல பேர் எடுக்கணும், 10 பேருக்கு நல்ல செண்டம் வாங்க வச்சு நம்ம பேர் எடுக்கணும் அப்படிங்கிற பேரளவில் ஒருத்தர் ஓடுறாங்கன்னா அவங்க உடன்படிக்கையில் நிற்கலன்னு அர்த்தம். தன்னை இழக்காத எந்த உடன்படிக்கையும் வீணானது. ஆகவே தான் இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் எந்த உடன்படிக்கையில் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் எந்த உடன்படிக்கையில் உங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டிருக்கிறீங்க சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இணைந்து செயல்பட நாமும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.